சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 17, 2022. தலைப்பு: பிராயச்சித்தம் கோட்பாடு. கோல்டன் உரை. யோவான்: நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் கிறிஸ்து இயேசு. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான்: இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களெல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களெல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. மத்தேயு. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். யோவான். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். யோவான். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படியிருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படியில்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாக்கவே மெய்யாக்கவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே, வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். யோவான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மரியாள் கல்லறையினருகே வெளியே நின்று அழுத்து கொண்டிருந்தாள். அப்படி அழுத்து கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுட்டை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானாள். அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ரோமர். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரேதரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி துதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தற்செயல் அல்லது ஆன்மீக உடன்பாட்டை அவரது சாயலில் விளக்குகிறார். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்னும் பின்னும் எல்லா தலைமுறைகளிலும் கிறிஸ்து ஆன்மீக யோசனையாக கடவுளின் பிரதிபலிப்பு. கிறிஸ்துவை பெறுவதற்கு தயாராக உள்ள அனைவருக்கும் சில அளவு சக்தி மற்றும் கிருபையுடன் வந்துள்ளார். சத்தியம். ஆபிரகாம், ஜேக்கப், மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் மேசியா அல்லது கிறிஸ்துவின் புகழ்பெற்ற காட்சிகளை பிடித்தனர். இது இந்த ஞானஸ்நானத்தை தெய்வீக இயல்பு அன்பின் சாரத்தில் ஞானஸ்நானம் செய்தது. தெய்வீக உருவம் யோசனை அல்லது கிறிஸ்து தெய்வீக கோட்பாடான கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாதவராக இருந்தார். இயேசு தனது ஆன்மீக அடையாளத்தின் இந்த ஒற்றுமையை இவ்வாறு குறிப்பிட்டார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பு நான் இருக்கிறேன், நானும் என் தந்தையும் ஒன்றே, என் தந்தை என்னை விட பெரியவர். ஒரே ஆவி அனைத்து அடையாளங்களையும் உள்ளடக்கியது. நாசரேத்தின் இயேசு தந்தையுடன் மனிதனின் ஒருமைப்பாட்டை கற்பித்தார் மற்றும் நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த வேண்டும். அவரது பணி தனிப்பட்ட மற்றும் கூட்டு. அவர் வாழ்க்கையின் வேலையை சரியாகச் செய்தார். தனக்கான நீதிக்காக மட்டுமல்ல மனிதர்களுக்கு கருணை காட்டினார். அவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை காட்டினார். ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து விடுவிக்கவோ இல்லை. கிறிஸ்துவின் பிராயச்சித்தம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்கிறது. கடவுள் மனிதனுடன் அல்ல, ஏனெனில் கிறிஸ்துவின் தெய்வீக கோட்பாடு கடவுள். மேலும் கடவுள் எவ்வாறு தன்னை சாந்தப்படுத்த முடியும்? கிறிஸ்து சத்தியம். அது தன்னை விட உயர்ந்ததாக இல்லை. நீரூற்று அதன் மூலத்தை விட உயர முடியாது. கிறிஸ்து சத்தியம் நித்திய அன்பிலிருந்து பெறப்பட்ட தனது சொந்த இயல்புக்கு மேல் எந்த இயல்பையும் சமரசம் செய்ய முடியாதது. ஆகவே மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்வதே கிறிஸ்துவின் நோக்கமாக இருந்தது. கடவுள் மனிதனுடன் அல்ல, மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கோட்பாட்டை கொடுப்பதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள் பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்தில் இருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டார். ஒரு தனிநபரின் பாவத்திற்கான தெய்வீக தண்டனையை ரத்து செய்ய அல்ல, ஆனால் பாவம் தவிர்க்க முடியாத துன்பத்தை கொண்டு வருகிறது. இயேசு உடல் புலன்களின் இன்பங்களில் சிலவற்றை அனுபவித்தார். ஆனால் அவருடைய துன்பங்கள் மற்றவர்களின் பாவங்களின் பலனாக இருந்தன, அவருடைய சொந்த பாவங்கள் அல்ல. நித்திய கிறிஸ்து அவரது ஆன்மீக சுயம் ஒருபோதும் துன்பப்படவில்லை. இயேசு மற்றவர்களுக்கான பாதையை வரைந்தார். அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். தெய்வீக அன்பின் ஆன்மீக யோசனை பாவம் மற்றும் சுய நம்பிக்கையில் புதைக்கப்பட்டவர்களிடம் இன்பத்திற்காகவோ அல்லது புலன்களின் திருப்திக்காகவோ மட்டுமே வாழ்பவர்களிடம் அவர் பொருளில் கூறினார். கண்கள் இருந்தால் நீங்கள் பார்க்கவில்லை, காதுகள் இருந்தால் நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டு மனமாற்றம் அடையாதபடிக்கு நான் உங்களை குணமாக்குவேன். பொருள் உணர்வுகள் உண்மையையும் அதன் குணப்படுத்தும் ஆற்றலையும் மூடுகின்றன என்று அவர் கற்பித்தார். சிலுவையில் அறையப்பட்டதன் பலன் அது மனித குலத்தின் மீது காட்டிய நடைமுறை பாசத்திலும் நன்மையிலும் இருந்தது. உண்மை மனிதர்களிடையே வாழ்ந்தது. ஆனால் அது கல்லறையின் மீது தங்கள் மாஸ்டர் வெற்றி பெற உதவியது என்று அவர்கள் பார்க்கும் வரை அவருடைய சொந்த சீடர்கள் அத்தகைய நிகழ்வு சாத்தியம் என்று ஒப்புக்கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம்பிக்கையற்ற தாமஸ் கூட உண்மை மற்றும் அன்பின் சிறந்த ஆதாரம் எவ்வளவு முழுமையானது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மனம் திரும்புதல் மற்றும் துன்பத்தின் ஒவ்வொரு வேதனையும், சீர்திருத்தத்திற்கான ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் செயலும், பாவத்திற்கான இயேசுவின் பாவநிவாரணத்தை புரிந்து கொள்வதற்கும் அதன் செயல்திறனுக்கு உதவுவதற்கும் நமக்கு உதவும். ஆனால் பாவி தொடர்ந்து ஜெபித்து மனம் திரும்பி பாவம் செய்து வருந்தினால் பாவ நிவர்த்தியில் அவனுக்கு சிறிதளவு பங்கு உண்டு. கடவுளுடன் ஒரே நேரத்தில் அவருக்கு நடைமுறை மனம் திரும்புதல் இல்லை. இது இதயத்தை சீர்திருத்துகிறது மற்றும் மனிதனுக்கு உதவுகிறது. ஞானத்தின் சித்தத்தை செய். பொருள் மீதான வாழ்க்கையின் நம்பிக்கை ஒவ்வொரு அடியிலும் பாவம். இது தெய்வீக அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. மேலும் அது தொந்தரவான சத்தியத்திலிருந்து விடுபட இயேசுவை கொள்ளும். பொருள் நம்பிக்கைகள் ஆன்மீக கருத்து எப்போது எங்கு தோன்றினாலும் அதை கொன்றுவிடும். தவறு பொய்யின் பின்னால் மறைந்தாலும், குற்றத்தை சாக்கு போக்கினாலும் தவறை எப்போதும் மறைக்க முடியாதது. உண்மை அவளுடைய நித்திய சட்டங்கள் மூலம் பிழையை வெளிப்படுத்துகிறது. சத்தியம் பாவம் தன்னை தானே காட்டி கொடுக்க செய்கிறது மற்றும் பிழையின் மீது மிருகத்தின் அடையாளத்தை அமைக்கிறது. குற்றத்தை மன்னிக்கும் அல்லது அதை மறைக்கும் மனப்பான்மை கூட தண்டிக்கப்படுகிறது. நீதியை தவிர்ப்பதும் உண்மையை மறுப்பதும் பாவத்தை நிலைநிறுத்துவதற்கும் குற்றத்தை தூண்டுவதற்கும் சுயக்கட்டுப்பாட்டை குலைப்பதற்கும் தெய்வீக இரக்கத்தை கேலி செய்வதற்கும் முனைகின்றன. பாவ நிவர்த்திக்கு பாவியின் பங்கில் நிலையான சுய தீக்குளிப்பு தேவைப்படுகிறது. கடவுளின் கோபம் அவருடைய அன்பு மகன் மீது வெளிப்பட வேண்டும் என்பது தெய்வீக இயற்கைக்கு மாறானது. அத்தகைய கோட்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும். பிராயச்சித்தம் என்பது இறையியலில் ஒரு கடினமான பிரச்சனை. ஆனால் அதன் அறிவியல் விளக்கம் என்னவென்றால், துன்பம் என்பது பாவ உணர்வின் பிழையாகும். இது உண்மை அழிக்கிறது மற்றும் இறுதியில் பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழுவும். பௌத்திக சுயத்தில் உள்ளிழுக்கப்படும் நாம் ஜீவன் அல்லது மனதின் பொருளை பகுத்தறிந்து பிரதிபலிக்கிறோம். பொருள் சுயத்தை மறுப்பது மனிதனின் ஆன்மீக மற்றும் நித்திய தனித்துவத்தை பகுத்தறிவதற்கு உதவுகிறது மற்றும் பொருள் அல்லது பொருள் புலன்கள் என அழைக்கப்படுவதன் மூலம் பெறப்பட்ட தவறான அறிவை அளிக்கிறது. தெய்வீகத்துடனான நமது உறவை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் அவரை தவிர வேறு எந்த மனமும் நமக்கு இருக்க முடியாதது. வேறு எந்த அன்பு, ஞானம் அல்லது உண்மை, வேறு எந்த வாழ்க்கை உணர்வும், பொருள் அல்லது பிழை இருப்பதை பற்றிய உணர்வும் இல்லை. உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். எங்கள் மாஸ்டர் மரணம் மற்றும் கல்லறையின் மீதான வெற்றியில் தெய்வீக அறிவியலை முழுமையாகவும் இறுதியாகவும் வெளிப்படுத்தினார். இயேசுவின் செயல் மனிதர்களின் அறிவொளி மற்றும் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து முழு உலகத்தையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. பவுல் எழுதுகிறார், நாம் சத்துருக்களாக இருந்த போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாகி அவருடைய ஜீவனால் இரட்சிக்கப்படுவோம். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு அவர் தனது சீடர்களுடன் பேசினார். துன்புறுத்துபவர்கள் அழியாத உண்மையையும் அன்பையும் ஒரு கல்லறையில் மறைக்க தவறிவிட்டனர். கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. கிறிஸ்து மனித நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் வாசலில் இருந்து கல்லை தூக்கி எறிந்தார். மேலும் கடவுளில் உள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துதல் மற்றும் நிரூபிப்பதன் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனை மற்றும் அவரது தெய்வீக கொள்கையான அன்பின் மூலம் அவர்களை ஒரே நேரத்தில் சாத்தியமான நிலைக்கு உயர்த்தினார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.